முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 21 முதல் மற்றும் அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முடிய. அந்நாள்களில் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாக வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகுவுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர்தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவரும் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுகடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலருக்கு விடுதலையளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்திவிட்டார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்திவிட்டார். எனக்கு மீட்பராய் அவரே என் துணையும் காவலும் ஆயினரே. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவேன். இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவேன். என் முன்னோரின் இறைவன் இவர், இவரை ஏற்றி புகழ்ந்திடுவேன். போர்களில் ஜெயிப்பவர் ஆண்டவரே, ஆண்டவர் என்பது அவர் பெயராம். போர்களில் ஜெயிப்பவர் ஆண்டவரே, ஆண்டவர் என்பது அவர் பெயராம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 46-50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தன் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களை, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பர்ஹி நஃப்ஷி எத் அதுனாய் வேக்கோல் கெரவாய் எத்ஸம் கொத்ஸோ. பர்ஹி நஃப்ஷி எத் அதுனாய் வே அல்தெஷ்கெஹி கோல்கெமுலாவ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என்னடா ஃபாதர் என்னென்னமோ பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் பயந்துட வேண்டாம். எபிரேய மொழியில் திருப்பாடல் 103:1-2 நம்ம பார்க்குற அந்த வார்த்தைகள், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு, என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் எதையும் மறவாதே என்ற அந்த திருப்பாடலினுடைய ஜெபத்தை எபிரேய மொழியில் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். எபிரேய மொழியில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிற, பர்ஹி நஃப்ஷியத் அதுனாய் வேக்கோல் கெரவாய் எத்ஸம் கொத்ஸோ. பர்ஹி நஃப்ஷியத் அதுனாய் வே அல்தெஸ்கஹி கோல் கெமுலா. நம்ம எல்லோருமே நம்மளுடைய முழு இதயத்தோட முழு உயிரோட ஆண்டவரை ஏற்றி புகழணும். அவர் செய்த கனிவான செயல்கள் எதையும் மறந்துவிடக்கூடாது என்கிற இந்த திருப்பாடல் வார்த்தைகள் நம்மை மீண்டும் மீண்டுமாக நம்மை பரிசோதித்து பார்த்து கடவுளுக்கு நன்மை செய்ய, கடவுளை புகழ்ந்து மாட்சிப்படுத்த நம்மை அழைக்கிறது. நீங்களும் இந்த நாட்களில் ஆண்டவரை திரும்பி பார்த்து, ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை திரும்பி பார்த்து, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கிற போது அந்த நன்மைகள் இரட்டிப்பாய் மாறுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகிறார் நமக்கு. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்பு, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி இந்த மக்களை மீட்டார். பாஸ்கா விழா, நீ ஒவ்வொரு வருடந்தோறும் கொண்டாட வேண்டும், ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்தில் அதுதான் பாஸ்கா விழாவினுடைய அடிப்படையான ஒரு விஷயம், கடத்தல். கடத்தல் அப்படிங்கிறது போது அந்த வார்த்தை பாஸ்கா அப்படின்னா கடந்து செல்லுதல், கடத்தி செல்லுகிறார் கடவுள். பலவிதமான கடத்தல்களை இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம வந்து ஸ்மக்லிங்கை பற்றி பேசலை. கடத்தல் அப்படின்னோனையும் ஏதோ எடுத்து செல்லக்கூடாத பொருளை வந்து எடுத்து செல்கிறது, போதைப் பொருளை கடத்துறது, இதுதான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் விவிலியத்தில் கடத்தல் அப்படின்னா ஆண்டவர் வந்து மக்களை தன்னுடைய இனத்துக்கான, தன்னுடைய மீட்புக்கான, தன்னுடைய திட்டத்திற்கான காரியத்திற்காக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடத்தி செல்கிறார். அதனுடைய அந்த கடத்தல் பெருவிழா, அதில் ஒரு பகுதி தான் செங்கடலை கடக்கிறார். இன்றைக்கி அந்த இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறார். உலர்ந்த தரையில் அவங்க கால் நினையாதபடி கொண்டுட்டு போனார் அப்படின்னா ஆண்டவர் எவ்வளோ மகத்தான காரியத்தை அவர்களுக்கு செய்திருக்கிறார். இதை வந்து நினைத்து பாருங்கள், இதை விழாவாக கொண்டாடுங்க, இதை வருடந்தோறும் நீங்கள் கொண்டாடணும்னு ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவு கூர்ந்து நன்றி கூறுங்க. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். நினைவுபடுத்தும் போது என்ன சொல்ல முடியும்? நம்ம இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை புகழ்வோம். இதைத்தான் ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் நம்மை செய்ய அழைக்கிறார். அவர் நம்பின பிள்ளைகள் யாரையும் அவர் என்ன செய்கிறதில்ல, வெட்கப்பட விடுவதில்லை. அவர் அப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி நாம் உலகத்தினுடைய அந்த போராட்டத்திற்குள்ளே தவித்து கொண்டிருக்கிற நாம் பல வேளைகளில் நம்மளுடைய பிரச்சனைகள் தான் நமக்கு பூதாகரமாக தெரிகிறது, நம்மளுடைய இழப்புகள் தான் தெரிகிறது, நம்மளுடைய இயல்பு அப்படியாய் மாறிப்போயிருக்கிறது. இப்போது 100 பேர் இருக்கிறோம், 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் நம்மளோட பேச மாட்டாங்க, மீதி இருக்கிற 98 பேர் நம்மளோட பேசுவாங்கன்னு வச்சுப்போமே, நம்மளோட நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த 2 பேர் நம்மளோட பேசாமல் இருப்பது அல்லது நம்மை பற்றி அவங்க குறை கூறுவது தான் நமக்கு பெரிய விஷயமாக நம்மளுடைய மனசில் ஓடும். இந்த 98 பேர் நம்ம பக்கம் நிற்கிறாங்களே அப்படின்னு நமக்கு மனசில் வராது. நிறைய நேரம் நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளை சுற்றி இவ்வளோ நல்லவர்கள் இருப்பாங்க, நம்ம மீது அக்கறைப்படுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நம்ம அந்த 1-2 பேரை நினச்சி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இழந்து போகிறோம் பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்குறாரு, நான் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பாருங்கள். இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய அந்த கிருபைகளை நம்ம உணரக்கூடிய அடையாளத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவரை பற்றிய காரியத்தில் நம்ம அக்கறையாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த முதல் வாசகம், மீண்டுமாய் நம்ம விடுதலையின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. இந்த செங்கடலை கடந்தது என்பது ஏதோ ஆண்டவர் மீட்டார், செங்கடலை தாண்டி போக வச்சார் அப்படின்னு நம்ம சொல்லி வெறுமையாய் முடித்து விடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த விடுதலையினுடைய ஆழம், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன் அவர் விடுவித்தார், ஏன் அவர் கால்நிலையாமல் அவர் செங்கடலை கடக்க செய்தார், இதெல்லாம் அந்த கேள்வி கேட்கணும். ஏன் அதுலேயும் பாருங்கள், நமக்கு ஏதாவது தீமை நடந்துருச்சுன்னா ஏன் இது நடந்தது அப்படின்னு நம்ம கேட்போம். என் வீட்டில் ஏன் இப்படி சாவும், என் வீட்டில் என்னுடைய உறவுக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த நோய் அப்படின்லாம் நாம் கேட்போம். அதே சமயம் நமக்கு நன்மைகள் நடந்திருக்குது, நம்மளால் ஒரு நல்ல கிரியைகள் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா ஏன் ஆண்டவர் இதை எனக்கு செய்தார். இப்போ என்னை குருவாக்கி இருக்கிறார், ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து எங்கெங்கேயோ தவறி போயிருக்கலாம். திரும்பி பார்க்குற போது நம்ம இருந்த இடங்களெல்லாம் ரொம்ப பயங்கரமான இடங்கள். நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு டிராவல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ காணாமல் போகணுன்னு நினச்சிருந்தா அங்கே காணாமல் போயிருக்கலாம், எப்படியோ தீய வழியில் போயிருக்கலாம், ஏன்னா நம்மளை சுற்றி ஒரே தீமைகளாக இருந்தது. அந்த இடத்துலையும் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டார். அந்த இடத்துல தீமைகளை தொடாதபடிக்கு, தீயவர்களுடைய உறவுக்குள்ளே போகாதபடிக்கு நம்மளை பாதுகாத்திருக்கிறார்னு இன்றைக்கி தான் உணர முடிகிறது. அப்போ கடவுள் ஏன் இப்படி செய்தார், இப்போ நாம் என்ன செய்யணும், நடக்கக்கூடிய தீமைகளுக்கு கேள்வி கேட்டுகிட்டு இருக்கோம், ஏன் இப்படி நடந்தது, நன்மைகளுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் இந்த நன்மையை ஆண்டவர் எனக்கு வச்சார், ஏன் என்னை குருவாக்கினார், ஏன் எனக்கு பாடக்கூடிய ஆற்றலை கொடுத்தார், ஏன் எனக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தார், ஏன் என்னை மருத்துவராக்கினார், ஏன் என்னை ஆசிரியராக்கினார், ஏன் என்னை வழக்கறிஞராக்கினார். இப்படி நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கேட்கணும், ஏன் என்னை ஆண்டவர் இப்படி ஆக்கினார், காசு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நாம் நிறைய பேர் அதை தான் நினைக்கிறோம், நம்ம வந்து பிழப்புக்காக இல்லை. ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாருன்னா நாம் ஏதோ ஒரு உயர்வுக்குள்ளே போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மோசையை எதுக்கு கூப்பிட்டார், இஸ்ரேல் மக்களுக்கு முன்னாடி நின்று திட்டு வாங்குறதுக்கா, இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையின் பேரொழியாக அவர் இருக்கணும்னு. சரிங்களா, அப்போது மேகஸ்தம்பம் வழி நடத்துச்சிங்க, நெருப்புத்தூண் வழி நடத்துச்சு, அதையெல்லாம் விட ஒரு அடையாளம் மோயிசன், மோசை கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனித அடையாளம். அவருக்கு முன்னாடி போகிறோம், மக்களுக்கு முன்னாடி அவங்க மேகஸ்தூனை பார்த்து வியப்படைந்தார்களோ இல்லையோ, அவங்க மோயிசன் சொல்வதை கேட்டு செயல்பட்டாங்க. அப்போ மோயிசன் பாருங்கள், ஆண்டவர் சொன்னதை கேட்டு வந்ததுனால அவரை வெட்கப்படாமல் உயர்த்தின ஆண்டவர். இன்றைக்கி நாமும் நம்மளுடைய அந்த திறமைகளை, நம்மளுடைய அழைப்பு, அது எல்லாமே கடவுள் கொடுத்துருக்கிற உயர்வு எல்லாமே அழைப்பு. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு அந்த அழைத்தலினுடைய திட்டம் தெரியாமல் முழிக்கிறாங்க. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது தான், ஏன் என்னை ஆண்டவர் இப்படி படைத்தார். ஒரு சிலர் நாங்கள் என்ன செய்வாங்க, அழைத்தலை உணராமல் தவறான வேறு ஒரு இடத்துல போய் நின்றுடுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், அந்த இடத்துல நடக்கக்கூடிய காரியத்தெல்லாம் அவர் நோ நோ நோன்னு போடுவார். ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை அப்படி ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு நோன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் உடனே புலம்ப ஆரம்பிக்கக்கூடாது, எனக்கு எல்லாமே தோல்வியாகி போயிடுச்சு, என் வாழ்க்கையே விரக்தியாகி போயிடுச்சு, எனக்கு எல்லாமே இழப்பாகி போயிடுச்சு, இல்லை, ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் வட்டம் போடுறாரு அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா நமக்கு தெரியும், ஆண்டவர் ஏதோ திட்டத்தை வேறு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் நம்மை உயர்த்துகிற அடையாளம் எதுவோ அதை நினைத்து நினைத்து ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்குள்ளே நம்ம கடந்து போகணும். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவருடைய நற்செய்தி இன்றைக்கி நமக்கு சொல்கிறது, நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிற ஒரு அடையாளம், அவர் மக்கள் கூட்டத்தோடு பேசி கொண்டிருந்தபோது தாயும் சகோதர சகோதரிகளும் வராங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த பகுதியை பல நேரம் பலர் வந்து மிஸ் இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க, மிஸ் இன்டர்ப்ரிட்டேஷன், அதாவது எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம பார்க்க தேவையில்லாத ஒரு காரியத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய மனசை செலுத்தி அதில் போய் ஆராய்ச்சி செஞ்சிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன ஆராய்ச்சி செய்வாங்க, தேவையில்லாத ஆராய்ச்சி அப்படின்னா, இயேசுவுக்கு சகோதரர்கள் யாருன்னு கேட்டிருக்கு, என் சகோதரர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கு, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரியுது. அப்போது இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய டெரிவேஷன் எங்கே போவோம், இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா இயேசுவோட உடன் பிறந்தவர்கள். அப்போ இயேசுவோட உடன் பிறந்தவர்கள்னால் அவர் யாருக்கு பிறந்திருக்கிறாங்க, மரியாளுக்கு பிறந்தாங்க. பாருங்கள் அவங்களுடைய அந்த எண்ணத்தினுடைய ஓட்டம் எங்கே போகுது பாருங்களேன். அப்போ யாரையோ இழிவுபடுத்துவதற்காக கடவுளுடைய திட்டத்தின்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவீனத்திற்குள்ள பலர் வந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. கடவுள் சொல்ல விரும்புகிற காரியத்தை சொல்ல அந்த உணர்ந்து கொள்ள முடியாத நிலை. பாருங்கள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இசையா 32:6 சொல்லுது, மூடர் மடைமையாய் பேசுகின்றனர், அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடும், அவர்களின் சிந்தை இறை பற்றின்றி தீச்செயல் செய்வதையே நாடும், அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவர், பசித்தோரின் பசி போக்க மாட்டார், தாகமுற்றோருக்கு நீர் தர மறுப்பார். இப்போ இந்த இறைவசனத்தை விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறவர்கள் எதை விளக்கி கூறணுமோ அந்த இறை சமூகத்திற்கு எந்த உணவு அந்த பகுதியிலிருந்து கொடுக்க முடியும், எந்த ஒரு நீரை எடுத்து தன்னுடைய ஆடுகள் பருக கொடுக்க முடியும்னு தான் ஆயன் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், குழப்பறோம். எசேக்கியேல் 43:34 நம்ம பார்க்குறோம், ஆடுகள் உண்ணக்கூடிய உணவை நீங்கள் போய் என்ன செய்துட்டீங்க, குழப்பிட்டீங்க. இந்த ஆயர்கள் ஆடுகள் என்னுடைய ஆடுகள் குடிக்க இருந்த தண்ணீரை போய் மந்தையினுடைய பெரிய கொளுத்த ஆடுகள் எல்லாம் போய் குழப்பி இந்த தண்ணியை குடிக்க முடியாதபடி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அதுதான் இங்கே நடக்குது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த பகுதிகளை, விவிலிய பகுதிகளை அவர்கள் குழப்புகிறார்கள். அப்படி குழப்பக்கூடாது. அது வந்து மந்தையை சிதறடிக்க செய்கிற ஒரு காரியம். எவன் மந்தையை சிதறடிக்கிறானோ அவன் அந்த கிறிஸ்து. ஏன்னா எகெயின்ஸ்ட் கிரைஸ்ட், ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறோம். இப்படி தான் அந்த கிறிஸ்துவனுடைய அடையாளங்கள் வெளிப்படும். யார் வந்து மந்தையை குழப்புறாங்க, யார் வந்து கடவுளுடைய திட்டத்தை வந்து மாற்றி பேசுகிறாங்க. பாருங்கள், இதில் அந்த தாயினுடைய நிலையெல்லாம் நமக்கு இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை சரியாய் புரிந்து கொள்ளணும். இசையா 33:6 சொல்லுகிறது, உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாக இருப்பார், அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார், ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம். இப்போ இந்த பகுதியை நம்ம விளக்கும் போது, கடவுளுடைய மகன் தான் இயேசு கிறிஸ்து, அவர் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் தான் அவருடைய தாய்மறியால். பாருங்கள், நம்ம உடனே மீட்பு திட்டத்துக்குள்ளே போய் நம்ம புது லைன்லாம் போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, புது விளக்கங்களை நம்ம வச்சுக்கக்கூடாது. இதுதான் உண்மை, பிளெயினாக நம்ம பேசணும். பாருங்கள், பைபிள் சொல்லுது, அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார், ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம். இந்த அச்சம் இல்லாதவங்க, அரும் செல்வம் இல்லாதவங்க, அவங்க என்ன செய்வாங்க, எதையோ போட்டு தங்களை செல்வம் உடையவர்களாக காட்டுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்ன இருக்காது, கடவுளுடைய அச்சம் இருக்காது. அப்போ கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை, ஒரு அடையாள புருஷர்களை கடவுள் கொடுத்துருக்கிற சில ஐக்கன்ஸ், மரியாள் வந்து அப்படி ஒரு ஐக்கன், கடவுளுடைய ஐக்கன், ஒரு ஒரு நம்ம வந்து உயர்த்தி கண் உயர்த்தி பார்க்க வேண்டிய ஒரு அடையாளம் மரியாள். கடவுள் அல்ல, கண்டிப்பாக நம்ம கடவுள் நிலையில் வைக்கணும்னு நம்ம சொல்லவே மாட்டோம். கத்தோலிக்க திருச்சபை அப்படி சொல்கிறதே கிடையாது. மரியாள் கடவுள் எங்கேயாவது சொல்லியிருக்கா, இல்லை. அப்போ பாருங்கள், மரியாளை நம்ம உயர்த்தி வச்சு பார்க்குறோம். ஏன்னா கடவுள் அவ்வளோ தூரம் உயர்த்தியிருந்தார். கடவுள் வந்து எங்கே வந்து வானதூதரை வச்சு பேச வைக்கிறார், யார் யார்கிட்ட பேச வச்சார், மரியாள்கிட்ட எவ்வளோ அருமை, கடவுளுடைய அருள் பெற்றிருக்கிற மகள் நீங்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு உரிமையாளராக அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாங்களாம் ஒரு ஃபாதர் பாருங்கள், நாங்களாம் ஒரு ப்ரீஸ்ட்டு, இந்த சமூகத்தில் கடவுளுடைய காரியத்துக்காக ஒரு கொஞ்சோண்டு வேலை செய்கிறோம். இந்த கொஞ்சோண்டு வேலை செய்கிற இடத்துலையே எவ்வளோ ஒரு புகழ்ச்சி, எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ பேர் ஃபாதர் நீங்கள் அருமையாக செய்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு பெருமை பாராட்டுறாங்க. ஒரு சிறிய உதவியை செஞ்சோடனையுமே அவங்க பெருமையாக நம்மளை தூக்கி வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் பாவநிலையோடு வாழ்கிற நாமளே செய்யக்கூடிய ஒரு சிறு நன்மைத்தனத்திற்கு பேர் பெரிய ஒரு வார்த்தைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே. அப்போ கடவுளுடைய பார்வையில் ஒரு மகள் உயர்ந்த நிலையில் அவங்க அங்கீகரிக்கப்படுறாங்கன்னா அவர் ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு அடையாளம். அப்போ ஆண்டவரை பற்றிய ஒரு அடையாளம், ஆண்டவரை பற்றி பேசுகிற போது இவங்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு வருவாங்க. அப்போ ஆண்டவரை பற்றி பேசுகிறதும் இவர்களை பற்றி பேசுகிறதும் ஒன்று தானே. அப்போ இவர்களை நீங்கள் அவமானப்படுத்துகிற போது நம்ம ஆண்டவரையெல்லாம் அவமானப்படுத்துகிறோம். ஏன் மோசேயை வந்து மக்கள் வந்து மக்கள் கூட்டம் புலம்பிய போது, மக்கள் கூட்டம் வந்து முணுமுணுத்த போது, ஏன் கடவுள் மோசேயை கல்லால் எரிந்து கொல்ல முற்பட்ட பொழுது கடவுள் கோபப்படுறாரு மக்கள் மீது, மக்களை அழித்து ஒழிக்கிறாரு, சாகடிக்கிறாரு? ஏன், தன்னுடைய பெயரால் அழைக்கப்பட்ட, தன்னுடைய வார்த்தையின்படி வந்திருக்கிற மோசே அவருக்கு கட்டுப்படணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு அவங்க எதிர்மாறாக செயல்படுறாங்க. அப்போ கடவுள் காட்டுகிற அடையாளங்களை மறுக்கிறவர்கள், செக்கரியாவை எடுத்துக்கொள்ளுங்க. செக்கரியா கோயிலுக்குள்ளே போய் தூவம் போட போகிறார். வான தூதர்கள் கடவுள் அல்ல. வான தூதர் இறங்கி வராரு, செக்கரியாட்ட பேசுகிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படி சொல்கிறார். அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போது அந்த வான தூதர் என்ன சொல்கிறாரு, இது எப்படி நடக்கும்னு இவர் கேட்ட உடனேயும், நீ என்னையை பார்த்து கேட்குறியா, நான் கடவுளின் முன்னாடி நிற்கிறாள். பாருங்கள், நான் வந்து சொல்லும்போது நீ என்ன செய்திருக்கணும், நம்பியிருக்கணும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை தூக்கிட்டு வர வான தூதர், அந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்பதை இவன் அறியாத இருக்கிற நேரத்தில் இந்த மனுஷனுடைய அந்த அறியாமையை அவர் சாடுகிறார். அதனால் நீ பேசாமல் இருப்ப, வாய் ஊமையாக போயிடுவேன், நீ அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் பேச முடியாது. பாருங்கள், எவ்வளோ பெரிய அது தண்டனையாக இல்லை, அதை ஒரு அடையாளமாக தான் நான் பார்ப்பேன், அதை ஒரு அடையாளம். அப்போ அந்த அடையாளம் பாருங்கள், எவ்வளோ தூரம் கடவுளுடைய பிரசன்னத்தில் நிற்கிறது. நான் வானதூதர் பெருமையாக சொல்கிறாரு, பாருங்கள், நான் கடவுளுடைய பிரசன்னத்திலேருந்து நான் வரேன் உனக்கு விட்டால் இதை பேசுகிறதுக்கு, நீ வந்து அது எப்படி நடக்கும்னு என்கிட்ட கேட்குறியே, இது கடவுளால் முடியாதா, இதை நீ நம்பலையா அப்படின்னு இதெல்லாம் கேட்குற உள்ளார்ந்த கேள்வி, இதெல்லாம் உள்ளக்க ஒளிஞ்சிருக்கு. அதை கடவுள் அந்த அந்த அதுக்கு மேலே விளக்கம் கிடையாது. மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது விளக்கம். எப்படி நிகழும் இது? இது தூய ஆவியால் நிகழும். ஏன்னா இவங்க கண்ணியாக இருக்கிறாங்க. பாருங்கள், இங்கே விளக்கம் கொடுக்குற வானத்துதர் அங்கே விளக்கம் கொடுக்கல, அங்கே ஒரே அடையாளம் தான், நீ பேசாமல் இருப்ப, வாய் ஊமையாக போடும். பாருங்களேன், அப்போது இந்த வானத்தூதர் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிற அடையாளம் அது. அவர் ஆண்டவருடைய ஆண்டவரை சார்ந்த அடையாளம். அவர் சொல்லுகிற போது அவர் கேட்டிருக்கணும், அதுதான் எதிர்பார்ப்பு. இங்கேயும் அப்படி தான். அப்போ இந்த பகுதியை வாசிக்கிற போது அன்னை மரியாள் எப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்குள்ளே எண்ணம் போகுதுனாலே நாம் கடவுளை பற்றிய அச்சம் இல்லாதவருங்க. அரும் செல்வம், கடவுள் கொடுக்குற அந்த அச்சத்தின் வழியாக விளையக்கூடிய அருமையான அந்த செல்வத்தை பெற்றிராதவங்க, வெறுமையின் பாத்திரங்கள். அப்படி சத்தம்தான் வருமே ஒழிய உள்ள ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், இந்த அடையாளங்களை அவதூறாய் நம்ம என்றைக்குமே பார்க்கக்கூடாது. இந்த பகுதிகள் வந்து ஆசீர்வாதமாய் பார்க்க வேண்டிய பகுதி. இன்னொரு இதை இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். காத்திருந்தார்கள், அவங்க வெளியில் காத்திருக்கிறாங்க. பாருங்கள், வந்த உடனே அவங்க வந்து உள்ளே வந்தாங்கன்னு இல்லை, அவங்க பெருமையோடு உள்ளே வந்திருக்கலாம், நான் தான் இயேசுவோட அம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கலாம். அவங்க வெளியில் காத்திருந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நின்று கொண்டு இருந்தார்கள். அவள் எப்படி நின்றுருப்பாங்க, அவங்க மகனை பார்க்கணுங்கிற ஆவலோடு நின்றுருப்பாங்க. சகோதரர்களாக இருக்கட்டும், மரியா அம்மாவாக இருக்கட்டும், ஆவலோடு நின்றுருப்பாங்க. ஐயோ, இந்த மகனை ரொம்ப நாள் கழித்து பார்க்க வந்திருக்கிறாங்க, அப்போ மகனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல். அப்போ அவங்க எப்போ செய்தி சொல்லி விட்டுருப்பாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இயேசு பேசிகிட்டே இருக்கிறாரு, நேரம் இது கடந்து போகுது அப்படின்னும் போது அவங்க என்ன செய்திருக்காங்க, பல மணி நேரங்கள் காத்திருந்ததுக்கு பிறகு தான் அதை கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். இதோ சீக்கிரம் சொல்லுங்கள், நாங்கள் வெளியில் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க பல மணி நேரமாக நின்று கொண்டு இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. இயேசுவுக்காக அவங்க அவளோடு காத்திருந்த ஒரு இனமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் யோசிக்கணும், நம்ம காத்திருக்கிறோமா இயேசுவுக்காக? இரண்டாவது பொறுமை, பொறுமையோடு இருந்தாங்க. மகன் முடிச்சுட்டு வருவார் அப்படிங்கிற பொறுமை, மரியாளுக்கு அந்த பொறுமை பல விதத்தில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவருடைய சகோதரர்களும் பொறுமையோடு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மிடத்தில் கடவுளுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற போது, ஆண்டவர் செயல்படுவார் என்று நாம் காத்திருக்கிற போது பொறுமை இருக்கிறதா? ஒரே ராத்திரியில் எல்லாம் நடந்துடணும், கடவுள் நமக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறணும், இல்லை. பொறுமை, காத்திருப்போரை நலன்களால் நிரப்புவார். ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தா நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபம் செய்து காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருப்பது, ஜெபம் செய்து காத்திருப்பது, ஆண்டவரோட கையை பிடிச்சிட்டு காத்திருப்பது. பிசாசோட கையை இல்லை, அவங்க அதை சொன்னாங்க, அங்கே போய் உடுக்கடின்னு சொன்னாங்க, அதனால் அங்கேயும் போயிட்டு வந்தேன், இங்கே போய் துண்ணூறு போட்டுருந்தாங்க, அங்கேயும் போய் நான் போய் துண்ணூறுலாம் போட்டு வந்தேன், அங்கே போய் கயிறை கட்டுனாங்க, கையில் காலெல்லாம் கயிறு கட்டியிருக்கேன், அப்படியே சொன்னாங்க இந்த கோயில்லையும் ஆண்டவர் ஏதோ நல்லது செய்கிறாருன்னு, அதனால் உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இது வந்து இது ஆண்டவரோடு இருப்பதா? நீங்கள் சலசலத்து போயிருக்கிறீங்க, சலசலத்து போயிட்டீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை வைத்து என்ன இதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையோடு காத்துரு. அடுத்தது பாருங்கள், அவங்க இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்திருப்பாங்க. இயேசு பார்ப்பாரா, இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரா? பாருங்கள், இயேசுவின் மீது இவர்கள் கண்களை பதிய வைத்து இயேசு என்ன பேசுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஒரு தாய், ஒரு சகோதர சகோதரிகள். அவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு வெளியில் அரட்டை அடிச்சுக்கிட்டு அவர் வர சொல்லுப்பா, இல்லை, இயேசுவோடு இருந்தவங்க, இயேசு பேசுவதை அவங்க கேட்டவங்க, இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்தவங்க, இயேசுவோடு பேச ஆசையாக இருந்தவங்க. இயேசுவோட பேசணும், அவரோட நம்ம அளவலாகணும், அவரை விட்டு இந்த நேரம் வாய்ப்பு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க இயேசுவோட பேச ஆசையாக இருந்தவங்க. இவ்வளவு எதிர்பார்ப்புகளும் இது உள்ளே முடங்கி கிடக்கிற ஒரு பகுதியைத்தான் நம்ம வாசித்து, இதையெல்லாம் சிந்திக்காமல் நம்ம ஏதோ ஒன்றை சிந்திக்கக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் முதல்லையே நான் அதை சொன்னேன். நான் இரண்டு தலங்கள் இயேசுவுக்கு கிடைத்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு பாயிண்ட்டு, இரண்டு தலங்கள் இயேசுவுக்கு கிடைச்சிச்சு. என்ன தலம்? அவர் பிறப்பால் ஒரு குடும்பத்தை சேர்ந்திருந்தார். அதுதான் வெளியில் வந்த இனம், அம்மாவும் சகோதரர்களும் பிறப்பால் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு ஒரு நிலை. இன்னொன்று, விசுவாசத்தால் நம்பிக்கையினால் அவர் இன்னொரு குடும்பத்தில் அவர் இணைந்திருந்தார். அதுதான் அங்கே உட்கார்ந்திருந்த சீடர்களுடைய, அதுதான் காட்டி சொல்கிறார், யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், இதோ இவர்கள் தான். சீடர்களை காட்டி சொல்கிறார், யார் சீடர்கள்? தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தயார் என்ற நிலையில் வந்து நிற்கிறவங்க. அப்போது இந்த குழுமத்தோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்கிறார். இன்றைக்கி நாமும் ஆண்டவருடைய இந்த பிறப்பை குறித்து நம்ம சிந்திக்கணும். நம்ம உடலால் பிறந்திருக்கிறோம் ஒரு குடும்ப பின்னணியில். இந்த பின்னணியில் இருந்து நம்ம அப்படியே போய்விடக்கூடாது. இந்த குடும்பத்துக்காகவே இருந்தோம் என் குடும்பத்துக்காக நான் எல்லாம் பண்ணினேன். அதை கடந்த ஒரு நிலை நம்ம பிறப்பால், நம்பிக்கைக்குரிய அந்த பிறப்பால் நம்முடைய குடும்பத்தினுடைய அடையாளத்தை மாற்றுவது, அநேகரை நம்முடைய அன்பு உறவுகளாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் என்று அழைக்கிறார். பிறப்பால் பிறந்த குடும்பத்தை சார்ந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இயேசு என்ன செய்தில்லை, அப்படியே உட்கார்ந்துடல, அவரை ஓரமாக வைத்துட்டு அவருடைய பணிக்காக ஓடுறார். அப்போது விசுவாசத்தினாலே பிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்குவது இயேசுவினுடைய திட்டத்திலே முதன்மையான திட்டம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த மரியாளை பார்க்கிற போது இந்த மரியாள் கூட இரண்டு குடும்பத்தையும் அவரும் சார்ந்த முதல் சீடராக இருக்கிறார். மரியாள் முதல்ல அவங்க வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மகளாக தான் இருக்கிறாங்க. கடவுள் எப்போ வார்த்தையை வச்சிட்டாரோ, நீ என் திட்டத்திற்காக வரணும்னு சொல்லிட்டாரோ, அப்போவே அந்த நம்பிக்கைக்குரிய குடும்பத்தினுடைய அடையாளமாய் மாறுகிறார். பாருங்க, அந்த நம்பிக்கைக்குரிய இதோ முதல் அடிமைன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான், ஃபியாத்துன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அது அருமையான ஒரு வார்த்தை. இதோ உடைய அடிமை என்று சொல்லிட்டு தன்னை முழுவதுமாய் கொடுத்துட்டு 1:38 லூக்காவில் சொல்லப்பட்டிருக்க, உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கட்டும், அதை தான் ஃபியாத்துன்னு சொல்கிறோம், உம்முடைய வார்த்தையின்படியே நிகழட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னை அந்த விசுவாச குடும்பத்தினுடைய, நம்பிக்கையின் குடும்பத்தினுடைய அடையாளமாய் மாற்றிக்கொள்கிறாங்க. இதுதான் சீடத்துவத்தினுடைய அடிப்படை ஒரு பண்பாடு, அடிப்படை ஒரு செயலாக இருக்க முடியும். முழுவதுமாய் கையளிச்சுது அன்னை மரியாள், அதை செய்கிறாங்க. அப்போ அன்னை மரியாள் வெளியில் நிற்கும் போது இந்த சீடர்களை பார்த்து இங்கே சொல்கிறாரு, ஆனால் அவர்களும் சீடராக தான் இருக்கிறாங்க, அவர்களும் சீடத்துவ வாழ்க்கையில் முதல் சீடராக தந்தையின் முன்னாடி நின்னது மரியாள் தான். ஏன்னா தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாயும் சகோதர சகோதரியும்னு இயேசு இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. அப்போ தந்தையின் திருவுளத்தை முதல்ல நிறைவேற்றினது யார், இயேசுவுக்கு முன்னாடியே உலகத்திலின் பார்வையில் இயேசு வரத்துக்கு முன்னாடியே எஸ் என்று சொன்னது, ஆமேன் என்று சொன்னது மரியாள். அப்போ பாருங்கள், அப்போ மரியாள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியதுனால அவர் இந்த மகனுக்கு தாயாக சகோதர சகோதரியாக இன்னும் என்னென்ன உறவுகளில் இணைய முடியுமோ அதெல்லாம் ஆண்டவருடைய பெருமைக்குரிய அடையாளமாக இந்த தாய் நிற்கிறார் என்று சொன்னால் அந்த தாய் எவ்வளவு மகிமைக்குரிய ஒரு அடையாளம். பாருங்கள், இந்த அன்னையை வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இயேசு சாமி வந்து யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள்னு கேட்டுட்டாரு. அதனால் அன்னையை அவமதிச்சிட்டாரு, அன்னையை அவமதிச்சிட்டாரு. இது இயேசுவே தூக்கி தூர போட்ட தாயை போய் நீ தூக்கி வச்சுக்கிட்டு தலையில் ஆடுறியே அப்படின்னு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க. பாருங்கள், இது உண்மையாக இந்த பகுதியினுடைய நோக்கம் அதுவா, அன்னையை அவமதிப்பது இயேசுவுடைய நோக்கமா? பாருங்கள், இல்லை, அவருடைய நோக்கம் அது இல்லை. அந்த குடும்பத்தை அவர் என்ன செய்கிறாரு, விரிவாக்கம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்தினுடைய, அதாவது அந்த விசுவாச குடும்பத்தினுடைய எல்லையை விரிவாக்கம் செய்கிறார். தன்னுடைய குடும்பம் என்பது ஏதோ ஒரு தாய் ரெண்டு சகோதர சகோதரிகளோடு இருந்துட்டு இப்படி போகிறதல்ல, உன்னுடைய பிறப்பு இன்னும் ஆசீர்வாதமான ஒரு பிறப்பு, அது இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். நேச்சட்டம் 16:11 பார்ப்போம், உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் நகரில் உள்ள அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் லேவியனும் எல்லாரும் இணைந்து மகிழ்ந்திருப்பீர்களாக. அப்போ கடவுள் எல்லாரும் இணைஞ்சு மகிழ்ந்துருங்கன்னா என்ன அர்த்தம், ஆனால் அதையெல்லாம் சேர்த்துக்கோ, உன்னுடைய குடும்பத்தில் அவங்கெல்லாம் ஒரு பங்காளிகளாக இருக்கட்டும். இன்றைக்கி நாம் குறுகிய ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போகிறோம், நம்மளுடைய உலகம் ரொம்ப சுருக்கமாகிக்கிட்டே இருக்குது. நான், என் மனைவி, என் பிள்ளை, மூணு பேர் தான் இன்றைக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே, ஒரு பிள்ளை தான் இருக்கிறோம். ஒரு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நான், என் மனைவி, என் பிள்ளை, நான், என் வீட்டுக்காரர், என் பிள்ளை, நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. பாருங்கள், இந்த இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே கடவுள் பெரிய திட்டத்தை வைக்க முடியுமா? ஆரம்பம் அங்கே தான், ஆனால் நம்ம அதை விஸ்தரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் இயேசு செய்தார். சீடர்களை பார்த்து தாயும் என் சகோதர சகோதரிகளும் என்று சொல்லுகிற போது அவர் அந்த விசுவாசத்தினுடைய குடும்பத்தை அவர் என்ன செய்கிறாரு, விசாலப்படுத்துகிறார், இன்னும் அகலப்படுத்துகிறார், விரிவாக்கம் செய்கிறார். இதற்கு மரியாள் அம்மா கோச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது பைபிளில் என் பிள்ளை தப்பு தப்பாக பேசுது அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்களா? இல்லை, இயேசுவை அவங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. ஏன்னா பிள்ளை பிணத்துறான், பிள்ளை வந்து ஏதோ உன்னை சொல்லி கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஏதோ யார் யாரோ சொல்ல கேள்விப்பட்டு ஓடி வந்த தாய் பார்த்தது இயேசுவினுடைய பிரசங்கம், உண்மையாய் பேசுகிறார், என் மகன் சரியாக தான் பேசுகிறார் என்று சொல்லி அவரை விட்டுட்டு தான் போனாங்க. இயேசுவை கட்டி இழுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டாங்க. இல்லை அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நம்ம நிறைய தவறான கருத்தியல்களை வந்து உள்ளே திணிக்கக்கூடிய நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்தேயு 22:29 சொல்லப்பட்டிருக்கிறபடியாக இயேசு சொல்கிறார் மறுமொழியாக, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது, எனவே தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைக்கு நிறைய சொந்தக்காரர்கள் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் வேதத்தை படிக்கிற போது ஒரு பெருமையான உள்ளத்தோடு படிக்கணும். ஆண்டவரே எல்லாம் பெருமையாய் உலகத்தை படைத்திருக்கிறார், நம்மையெல்லாம் உயர்வான ஒரு அடையாளமாய் படைத்திருக்கிறார், உயர்ந்ததை குறித்து சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், கடவுள் வெட்கப்பட்டு போன பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் என்ன செய்கிறதில்லை, கீழே தள்ளி அவமானத்துக்கு உட்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறதில்லை. யாரெல்லாம் கடவுளை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட விடுவதில்லை. அதைத்தான் சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை நான் உயர்த்துவேன். இன்றைக்கி பேதுரு, பவுல் இப்படி திருத்தூதர்கள் எல்லாரும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஏதோ ஒரு தளத்தில். இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இவர்கள் பேசப்படுறாங்கன்னா அவர்கள் செய்த காரியம் என்ன? இயேசுவுக்கு தங்களை முழுமையாய் கையளித்தாங்க. அவங்க ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற முற்பட்டதுனால இன்றைக்கும் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இந்த உலகத்தில் வெட்கப்பட்டு அவங்க தலை வெட்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவங்க நெருப்பில் இடப்பட்டு அவர்கள் மரித்து போனார்களோ அவர்கள் மறந்து போவதில்லை. அவர்களை இன்றைக்கும் கடவுள் என்ன செய்கிறார்? உயிரோடு வாழ வைக்கிறார். இன்றைக்கி புனிதர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக தங்களை மன்னித்து கொண்டவர்கள். இன்றைக்கி அவங்க பேரால் நம்ம ஜெபிக்கும் போது, அவங்க வழியாக நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு கிடைக்குது. யார் கொடுக்குறா? கடவுள் தான் செய்கிறார், புனிதர்கள் செய்கிறதில்லை. அவங்க கடவுள்கிட்ட முன்னாடி நின்றுட்டு அவங்க வேலையை செய்துட்டுருப்பாங்க. அப்போ கடவுள் ஏன் அவர்கள் வழியாய் கொடுக்கும்போது கேட்கும்போது கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு புரியறதில்ல. அப்படி கேட்குறது உடனே தவறு, கடவுள்கிட்ட நேராக கேளு. கடவுள் இவர்கள் வழியாய் செய்கிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்கள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியவர்கள். அவர்கள் இறந்து போக ஆண்டவர் விடுவதில்லை. அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்போ இறந்தவர்கள் என்று நம்ம ஒதுக்கி தள்ளிவிடுவதில்லை. அவங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது நம்பிக்கை வாழ்க்கையில் நம்பிக்கை குடும்பத்தில் இணைந்திருக்கிற அவர்களோட நீ நம்பிக்கையோடு இணையும் போது ஆண்டவர் அவர்கள் வழியாக நமக்கு செய்துட்டே தான் இருக்கிறார். இதை அவர்கள் வழியாகன்னு சொல்கிறது நிறைய பேத்துக்கு குழப்பம். இயேசு வழியாக தானே எல்லாமே போகணும். ஆமாம், கண்டிப்பாக இயேசு வழியாகத்தான் இந்த உலகமே தந்தையினுடைய மீட்பு திட்டமே ஏங்கி கொண்டு இருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, இந்த மகனுக்கு யார் சான்று பகிர்ந்தாங்க? பந்தோனியார் எடுத்துக்கங்க, சவேரியார் எடுத்துக்கங்க, இவங்கெல்லாம் வந்து உலகத்தில் வேலை செஞ்சப்போ யாருக்கு அவங்க சான்று பகிர்ந்தாங்க? மகனுக்கு சான்று பகிர்ந்தாங்க. இந்த மகனுக்கு சான்று பகிர்ந்தவர்களை தந்தை விட்டுடுவாரா? தன் மகனுக்கு சான்று பகிர்ந்தவர்களுக்கு சான்று பகிர்கிறவர் தந்தையாகிய கடவுள். அதனால தான் இந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இறந்து செத்து ஒழிந்தவர்கள் அல்ல, இன்னும் அந்த விசுவாச குடும்பத்தில் நம்மளோட இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. அதனால தான் இறந்தவர்களை நினைச்சு பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். மறந்துடாத, அவங்க அப்படியே போயிட்டாங்கன்னு நீ விட்டுடாத. இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக நம்ம வைத்திருக்கிறோம். கல்லறை திருநாள் ஒரு அடையாளம். அன்னைக்கு கல்லறைக்கு போகிற போது வெறும் கல்லறைக்கு அங்கே பூக்கள் தேவையில்லை, அது ஒரு மனதினுடைய எழுச்சியினுடைய அடையாளம். இதோ இங்கே என் தாயை என் தந்தையை நான் வைத்தேன். விசுவாச போராட்டத்தில் என் தந்தை என் தாய் எந்த விதத்திலும் பின்வாங்காமல் இயேசுவே ஆண்டவர் என்று இறுதி வரை இந்த மண்ணுக்குள் செல்கிறவரை என் தந்தை என் தாய் உறுதியோடு இருந்தார்கள். அந்த உறுதியை நான் இவரிடமிருந்து பெற்றிருக்கிறேன். இவரிடமிருந்து அந்த விசுவாசத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சாட்சியம் பகர்வீர்களானால், தேவ பிள்ளையே, உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை அவங்க இறந்து போயிடலை, அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இயேசு உருமாற்றம் அடைகிற பொழுது யார் இறங்கி வந்தது விண்ணகத்திலிருந்து இயேசுவோட பேசுறதுக்கு? இறந்து போன அடையாளத்தில் இருந்தவங்க தான். இயேசுவோட அப்போ வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அல்ல. பாருங்க, மோசேவும் எலியாவும் வந்து பேசிவிட்டு போறாங்க, அப்போ அவர்கள் இறந்து போனவர்கள் அல்ல. வேதத்திலே ஆண்டவரை கடவுளை வெளிப்படுத்து, கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற போது தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார்? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவங்கெல்லாம் மனித பார்வையில் இறந்து போனவர்கள், ஆனால் அவங்க விசுவாச அந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது, எதிர்நோக்கு என்பது அதுதான். பார்க்க முடியாத ஒன்றை நம்பி நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான். இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய தாய் திருவவை இந்த புனிதர்கள் எல்லாம் இன்னமும் நம்மளோடு தான் இருக்கிறாங்க. தே ஆர் பில்டிங் த சர்ச். அவங்களும் இணைந்து தான் இந்த திருவவையை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களை நம்ம உதறி தள்ளிட்டு எல்லாத்தையும் கழுவி ஊற்றிட்டு போங்கப்பா அப்படின்னு இல்லை, அவர்களோடு இணைந்து பயணிக்கிற பயணம். இன்றைக்கு மரியாள், அன்னை மரியாள் திருவையோடு பயணிக்கிறாங்க. இந்த மரியாளை நம்ம அவதூறாய் பேசிட்டு ஆண்டவருடைய திருத்தூதர்களை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, இதோ போதிக்கிற நான் தான் கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன் என்று என்னை நான் பெருமைப்படுத்தினால், என்னை போல நான் சொல்வதை போல யாராவது இதோ ஆண்டவருக்கு முன்பாக தன்னை பெருமைப்படுத்தி ஆண்டவருடைய அடையாளங்களை எல்லாம் நம்ம தள்ளிட்டோன்னா அந்த விசுவாச குடும்பத்தை உடைக்கிற அடையாளம். ஆண்டவர் அந்த மனிதனை கட்டி எழுப்ப மாட்டார். அவன் கட்டுகிற ஆலயமோ அவன் நடத்தி கொண்டிருக்கிற திரு அவைகளோ அது சிதறி ஓடும். இவர்கள் மந்தையை சிதறடிக்கிறவர்கள். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, இதை புரிந்து கொள்வது நம்மளுடைய ஞானமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார். மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் புரியாது. இப்படிப்பட்டவர்களை வச்சு கடவுள் என்ன செய்ய முடியும்? அதனால தான் நம்ம மன்றாடுறோம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த பலத்தை தாங்க, புரிந்து கொள்கிற ஆற்றலை கொடுங்கன்னு நம்ம ஆவியானவர்கிட்ட ஜபிக்கிறோம். ஆவியானவர்கிட்ட எல்லோரும் நம்ம தாழ்ச்சியோடு ஜபிக்கிற போது அவர் உண்மைகளை நமக்கு உணர்த்தி தருவார். நம்மை தவறான ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளே பைபிள் வாசிக்கிற போது கொண்டு போக மாட்டார். சிலருக்கு பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கும் போதே அதுக்குள்ளே தவறான குதர்க்கமான எண்ணங்களும் விவாத மேடைக்கான ஒரு தளங்களையும் பிசாசு அமைச்சு கொடுப்பான். இது ஏன் இப்படி எழுதியிருக்கு, இப்படி ஏன் எழுதியிருக்கு பாருங்க. நான் பல பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், பைபிளை பேசுவதை போல வந்து இதை ஒரு விவாத பொருளாக மாற்றி அதில் ஒரு சண்டையை உருவாக்கி ஒரு மன வழியோடு அந்த 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 சூழ்நிலை முடிவதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, உங்களோட பேச வந்தவர் அல்ல, நீங்களே அப்படி பேச போயிருந்தா நீங்கள் தவறான நபராக இருக்கிறீங்க. இது விவாத மேடைக்கான புத்தகம் அல்ல, இது விசுவாச எழுச்சிக்கான ஒரு வேத புத்தகம். இங்கிருந்து ஆண்டவர் பேசுகிற எல்லாமே ஒரு விசுவாச குடும்பத்தை கட்டி எழுப்ப நம்மை பலப்படுத்துகிற புத்தகங்கள், வார்த்தைகள். அதனால தான் இந்த வேத புத்தகத்தை விவாதத்திற்கோ சண்டை சச்சரவுகளுக்கோ அல்லது நம்ம நினைக்கிற ஏதோ ஒன்றை இது உள்ளே திணித்து பேசுவதற்கோ அல்ல, ஆண்டவர் விரும்புவதை அருமையாய் விளக்கி ஆண்டவருடைய மந்தைகளை, ஆண்டவர் சொல்கிறார் என் மேய்ச்சலுக்குரிய ஆடுகள், என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை நான் ஒன்று கூட்டுவேன். அந்த திட்டத்திற்குள்ளே யாரெல்லாம் நிற்கிறோமோ அவங்கள தான் கடவுள் காப்பாற்ற போகிறார். அதனால தான் இந்த பகுதிகளை வாசிக்கிற போது தவறான எண்ணங்களை உட்படுத்துகிற சிந்தனைகளை எல்லாம் ஓரமாய் வைத்துட்டு ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசுவாச எழுச்சிக்கான அந்த எண்ணங்கள், அந்த ஒன்றிப்புக்கான அடையாளங்களை உள்வாங்கி நாம் ஆண்டவருக்குள்ளே பயணிப்போம். அதில் ஏதாவது ஒரு சில உண்மைகளை, ஒரு சில காரியத்தை நம்ம செயல்படுத்தி இந்த தளத்திற்கு நீங்கள் சீடர்களைப் போல நீங்கள் வித்திடக்கூடிய அடையாளமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீடர்கள் கூட்டத்தில் நம்மளும் உட்கார்ந்துருக்கிறோங்கிற ஒரு உண்மையை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பார், இதோ என் தாய், இதோ என் சகோதர சகோதரிகள். அந்த பெருமைக்குரிய அடையாளமாய் நாம் மாற தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட பெலன் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன்.
உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய் உடலை கொடு, உன்னை கொடு, உற்சாகமாய் ஒப்பு கொடு, உள்ளத்தை கொடு, சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார், இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய் உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மதுமாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தினாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உமோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது:
தூயவர், தூயவர், தூயவர். வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்:
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முத திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற துணிந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் தாயாக சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிற இரக்கத்தின் ஆண்டவர், இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நம் அனைவரும் பேர் பெற்றோர்,
ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுளம்பத்தும் நம்மை காத்து நமக்கு நித்தியம் வாழ்வு அளிப்பதாக.
ஆமீன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் எவரையும் ஆண்டவர் கைவிடவில்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போகவும் விடவில்லை. பாருங்க, மரியாள் ஆண்டவருடைய பெயரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மிக அருமையான ஒரு அடையாளம். இன்றைக்கு தாய் திருவை நம்புகிறபடியாக அவர் விண்ணகத்திலே ஒரு உயர்ந்த நிலையில் ஆண்டவர் அவரை வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம மனித அடையாளத்தில் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டவர் என்று நம்ம பெருமையோடு பேசுகிறோம். திருத்தூதர்களையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கும் நினைவுகூர வைத்திருக்கிறார். அவர்கள் வழியாக அற்புதங்களை செய்து ஆண்டவர் அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் பெருமைக்குரிய அடையாளமாய் அவர்களுடைய பெயர்களை பாதுகாக்கிறார். ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் மோசே ஆபிரகாம் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் யாரும் வெட்கப்படாதபடிக்கு பாதுகாக்கிற அந்த இறைவனுடைய பெருமையை நினைத்து அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலில் இணைந்து ஆண்டவரை துதிப்போம்.
கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை, காத்திருப்பேன் காத்திருப்பேன்
உங்கள் பேரும் வரை காத்திருப்பே.
ஆம், எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் காத்திருப்போம். இதோ தாயும் சகோதர சகோதரிகளும் காத்திருந்தார்கள். இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். இதோ ஆண்டவர் எப்படியாவது இந்த வழியே வருவார் என்று காத்திருந்த அந்த விடுதலைக்கான அந்த பிள்ளைகள், விடுதலையை தேடிய பிள்ளைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தவர் எங்களுக்கும் கொடுப்பீர் என்று நம்புகிறோம். காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் இப்பொழுது உம்முடைய இரக்கத்தினால் நிரப்புவீராக.
தரிசனம் நிறைவேற்றுவார் புரிந்த காலத்திலே, தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.
ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பல்வேறு ஆசீர்வாதங்களால் நிரப்பினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அதைகளெல்லாம் மறந்து பல வேளைகளில் நாங்கள் கிடைக்காத ஒன்றுக்காய் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவையாக எங்கள் கண் முன்னே கொட்டி கிடக்கிறதப்பா. அவைகளை காண இதோ அவைகளிலிருந்து நாங்கள் நன்மைத்தனத்தை இன்னும் அதிகமாக எடுத்து உமக்கு சான்று பகர எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் படைக்கிறோம். அதற்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மீட்பு திட்டத்தினுடைய நிறைவை நாங்களும் கண்ணார கண்டு புனிதர் பெருந்தொருளோடு இணைந்து உம்முடைக்கு மகிமை சேர்க்க எங்களையும் நீர் அந்த கூட்டத்தில் இணைத்து ஆசீர்வதிப்பீராக. மன்றாடி செபிக்கிறோம்.
காலில் காத்திருப்பே என் விடுதலை காலம் வரை, புழங்காலில் காத்திருப்பே, பெலப்படுவேன் எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன், படுவேன் எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரமபிதாவே, தூய்மையில் உறைந்து கொண்டிருப்பவரே, பாவிகளாயிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏவையின் பிள்ளைகளாய் கூவி அழைக்கிறோம் அப்பா. இதோ இந்த அருமையான வேளையிலே நீருமுடைய இரக்கத்தை மோசே காலம் தொட்டு, ஆபிரகாம் காலம் தொட்டு இதோ நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இன்றைக்கும் நீர் அப்படியாகவே செயல்படுகிறீர். மாறாத தேவன் என்பதை நீர் உறுதி செய்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தான், எங்களுடைய பாவ நிலைகள் தான் உம்மிடமிருந்து எங்களை விலக்கி வைக்கிறதப்பா. இதோ இந்த வேளையிலே நாங்கள் மனமுருகி மன்றாடி ஜெபிக்கிறோம். பெலன் தாரும் ஆண்டவரே. இதோ நாங்கள் அந்த விசுவாச குடும்பத்திலே ஒருவராய் நிலைத்திருந்து அந்த விசுவாச குடும்பத்தை இன்னும் அதிகமாய் நாங்கள் விரிவாக்கம் செய்து உம்முடைய திருஅவை, நீர் விரும்புகிற அந்த இறை சமூகம், இறை ஆட்சியை நாங்களும் மண்ணில் கொணர கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடியாக திருவெளிப்பாடு 3:20 நாங்கள் வாசிக்கிறோமே, இதோ நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு சென்று, இதோ உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன் என்று சொன்னீங்களே, இதோ அவரும் என்னோடு உணவு அருந்துவார் என்ற வாக்குறுதியை கொடுத்தவரே, இதோ அந்த பாக்கியத்திற்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற நீர் விரும்பிய அந்த விசுவாச குடும்பத்திற்குள்ளே இதோ நாங்களும் அங்கம் பெற எங்களை பலப்படுத்துவீராக. உலகத்தினுடைய இதோ அந்த ஐஸ்வர்யங்களுக்குள்ளே விழுந்து கிடக்கிற நாங்கள் எல்லாம் அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்து உம்முடைய அந்த நம்பிக்கைக்குரிய குடும்பத்திற்குள்ளே, நம்பிக்கையினுடைய விசுவாச குடும்பத்திற்குள்ளே நாங்களும் பங்கெடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஞானத்தை தருவீராக. எங்களுடைய மதியினமான எண்ணங்களை எல்லாம் மாற்றுவீராக. தேவையற்ற கிரியைகளை எங்களிடமிருந்து அகற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இவைகளையெல்லாம் எங்களுக்கு செய்து எங்களை உம்முடைய நேரிய வழியில் வழி நடத்துவாராக. இதோ இந்த மன்றாட்டுக்களை, இதோ ஆசையோடு விரும்பி கேட்கிற பிள்ளைகளுடைய எல்லா மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்திலேயே நாங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் விரும்பும் விசுவாச குடும்பத்தில் பங்கேற்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ, உடற்பிணியோ ஊனங்களோ. மனச்சுமையோ பாரங்களோ, உடற்பிணியோ ஊனங்களோ. பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.